தமிழ் மக்களுக்கு எமது அன்பான வணக்கங்கள். நமது அன்பின் குரல் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.
அன்பான தமிழ் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு. ஞாயிறு ஆராதனை புதிய ஆலயத்தின் 10 மணிக்கு நடைபெறும். இந்த விசேஷத்த ஆராதனைகளுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். புதிய ஆலயத்தின் முகவரி No. 80 சென்ட்ரல் பார்க் டிரைவ், ஹெண்டர்சன். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் அணுக வேண்டிய தொலைபேசி எண் பாஸ்டர் விக்கி விக்னராஜா 0212749856. நன்றி, வணக்கம்.
பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு மாதத்தை கடந்து புதிய மாசத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த நாட்கள் நெருக்கடியான நாட்கள், தீமைகள் நிறைந்த நாட்கள், பயமும் கலக்கத்தை உண்டாக்குகிற காரியங்கள் தேசமங்க நடந்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் நாம் அதிகமாக ஜெபிக்கிற நாட்கள். ஆனா நம்ம ஜெபத்திற்கு ஏற்ற பதில் வந்த மாதிரி தெரியலையே. நம்முடைய ஜெபம் அப்படியே கேட்கப்படாததை போல காணப்படுகிறதே. அந்த மாதிரி ஒரு சோர்வு உங்களுக்கு வந்திருக்குதா? சில சமயம் உள்ளத்துல கூட இந்த கேள்வி எழும்போம். ஆண்டவர் நமக்கு பதில் தருகிறவர். இந்த நாள்ல நாம் எல்லாருக்கும் சேர்த்து ஜெபிக்கிற நமக்கு ஆண்டவர் ஒரு பதில் தருகிறார். என்ன சொல்றார் தெரியுமா? லூக்கா 18:7-8 அதை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்போரோ என்றார். இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறார், சீக்கிரத்திலே உங்களுக்கு அவர் நியாயம் செய்வார். உங்களை பார்த்தாண்டு சொல்றாரு, சொந்து போயிட்டீங்களா? இந்த லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு இயேசு சொல்லிட்டு அப்போ ஒரு ஓமையை சொல்லிக்கொண்டே வந்துதான் இந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். சீக்கிரத்திலே நான் நியாயம் செய்வேன் என்பதாக ஆண்டவர் சொல்றார். என் மகனே, என் மகளே, நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறல்ல, ரொம்ப நாள் ஜெபம் பண்ணி பதில் வரலன்னு சோர்ந்து போயிட்டியா? நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன், உன் ஜெபம் ஒண்ணு வீண் போகவில்லை. சீக்கிரத்திலே நான் நியாயம் செய்வேன், சீக்கிரத்திலே உனக்கு பதில் தருவேன், சீக்கிரத்திலே நீ அற்புதத்தை காண்பாய், நீ கலங்காதே என்று ஆண்டவர் சொல்றார். எனக்கு அன்பானவர்களே, இந்த பகுதியை நம்ம வாசிக்கும் போது இந்த இடத்துல ஒரு 4 காரியங்களை உனக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் தெரியுமா? அந்த 7-8 திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். முதலாவது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நான் நியாயம் செய்வேன். அப்ப நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா? அப்படியா? நான் எங்க தெரிந்து கொள்ளப்பட்டவன்? நான் வந்து டீச்சரா இருக்கேன், நான் ஸ்டூடெண்டா இருக்கிறேன், ஐடிக்கு மேல வேலை பாக்குறேன், பிசினஸ் பண்றேன், ஊழியக்காரங்க தானே தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அதான் தப்பான காரியம். அவங்க ஊழியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நோக்கத்தோடு தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான். ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கிறீங்களா? நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. படிக்கிற இடத்துல சாட்சியாயிருக்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பிசினஸ் பண்றீங்களா? பிசினஸ்ல ஆண்டவருக்கு வெளிச்சம் வீசுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. பேங்க்ல வேலை செய்யறீங்களா? அங்க இயேசுக்கு சாட்சியாயிருக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்க என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி, இயேசு விசுவாசிக்கிறீங்கல்ல, அப்ப நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். முதலாவது அதை அறிந்து கொள்ளணும். நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவள், என் ஜபத்துக்கு தேவன் மரியாதை கொடுத்து பதில் தருவார் என்று முதல்ல நீங்க விசுவாசிக்கணும். இல்லைங்க, நாங்க கிறிஸ்தவனே இல்லை, நான் எந்த சர்ச்சுக்கும் போனதே இல்லைங்க, இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், அவருடைய வல்லமை அறிந்திருக்கிறேன், அவரை நம்புறேன். அப்ப என்ன தெரிந்து கொண்டாரா? நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. இயேசு மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவர் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்குரியவர் அல்ல. இந்த செய்தியை நீங்க ஏன் கேட்கறீங்க தெரியுமா? ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டதனால்தான் இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிறீங்க. நீங்களே தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. நான் உங்களையும் இயேசு நேசிக்கிறார், உங்களையும் கனப்படுத்தும்படி உங்களுக்கு நியாயம் செய்ய போகிறார். அதனால நீங்கள் இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்று விசுவாசிங்க. முதலாவது அந்த விசுவாசம், நான் இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்று விசுவாசிங்க. சரியா? நீங்க கிறிஸ்தவங்களோ கிறிஸ்தவர் இல்லாதவங்களோ யாரா இருந்தாலும் சரி, இந்த இயேசுன்ற நாமத்தை கேள்விப்படுகிற நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களுக்கு நியாயம் செய்வார். சீக்கிரத்தில் அற்புதத்தை நீங்க காண்பீங்க. இரண்டாவது அந்த வசனத்தை பாருங்களேன், ஏழாவது வசனத்திலேயே, தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இரண்டாவது, யாருக்கு அவர் நியாயம் செய்வாரா? இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்கள், அதான் முக்கியம். நீ அவரை நோக்கி கூப்பிடு. சொன்னார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுத்து நீ அறியாததும் எட்டாதமான பெரிய காரியத்தை அறிவிப்பேன். எப்ப கூப்பிடுறது? ஒரு ஆபத்து வந்தால் மாத்திரம் அல்ல, இரவும் பகலும் கூப்பிடணுமா? ராத்திரி பகலும் ஜெபிக்கணும்னா அது எப்படிங்க? நான் போய் என்ன ஜபரையிலேயே உட்கார்ந்துருக்க முடியும்? எனக்கு குடும்பம் இருக்குது, சமையல் பண்ணணும், கணவர் பிள்ளைகளை கவனிக்கணும், வேலைக்கு போகணும், பிசினஸ்க்கு போகணும், நிறைய பொறுப்பு இருக்குது. இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள்னு சொன்னா, நீங்க காலையில் எழும்பி வேறு வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவருக்கு முன்னால் நின்று துதிக்கணும், எல்லாவற்றையும் தெரியப்படுத்தணும். அதோடு முடிந்து விடுவதில்லை. எப்பொழுதும் மனதில் அவரை நோக்கி ஜெபித்து கொண்டே இருக்கணும். அதான் அதனுடைய அர்த்தம். சரியா? அப்ப நீங்க வேலைக்கு போகும்போது என் கூட நீங்க வாங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அது ஒரு ஜெபம். ஆபீஸ் போய் சேர்ந்த உடனே என்னை பத்திரமாய் கொண்டு வந்து சேர்த்ததற்காக ஸ்தோத்திரம். என்ன மனசுல ஒரு ஜெபம் பண்ணுவது, அது அவரை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம். எனக்கு வேலை செய்ய பலன் தாங்க, கிருப தாங்க, ஞானம் தாங்க, நீ ஜெபிக்கிறது ஒரு ஜெபம். அதான் இரவும் பகலும் கூப்பிடுவது என்பது எப்பொழுதும் ஆண்டவருடைய தொடர்பில் இருப்பது, ஒவ்வொரு காரியத்திற்கும் விண்ணப்பம் செய்வது. உங்களுடைய தேவைகளுக்கு மாத்திரமல்ல, உலகத்திலே பார்க்கிற காரியத்திற்கும் நீங்கள் ஜெபம் செய்வது. முதல் உங்களுடைய இருதயம் தேவனை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரே, என் ஜனத்துக்காக ஜெபிக்கிற இந்த நிலைமை மாறணும், இந்த நிலைமையில இந்த தேச மக்கள் பாதுகாக்கப்படணும், அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க உண்மை அறிந்து கொள்ளணும்னு ஜெபம் செய்வது. அது கண்ணை மூடி அப்படிலாம் ஜெபிக்கணும் அவசியம் இல்ல, இருதயத்திலிருந்து தேவனிடத்துல தெரியப்படுத்துவது. அதே மாதிரி உங்களை பாரப்படுத்துகிற காரியம், உங்களுடைய குடும்பத்தின் காரியம், அன்றைய குடும்பத்தில் இந்த நன்மை நடக்கணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், இந்த திருமண தடைகள் மாறி காரியம் வாய்க்கணும். நீங்க அப்படியே போய் ஜபரலிவு முழங்கால் போட்டு எப்பவுமே ஜெபிச்சுட்டு இருக்க முடியாதுல்ல. போகும்போது வரும்போது மனதுல அந்த காரியத்தை தெரியப்படுத்துங்க. இதுல எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, இவங்களுக்கு விடுதலை கொடுங்க, இவங்களுக்கு உங்களை வெளிப்படுத்துங்க, அன்றவரை இந்த கடன் பிரச்சனை எங்க குடும்பத்துக்கு ஒரு விடுதலை தந்துருங்க. அப்பப்போ நீங்க ஜெபிக்கிறாரு. சாப்பிட உட்காரும் போது கூட ஜெபிக்கிற. இத்தனை பேர் உணவு இல்லாம எங்க தேசத்துல கஷ்டப்படுறாங்க, அவங்கள போஷிக்கும்படி நீங்க ஒரு அற்புதம் செய்யுங்க, ஜெபம் செய்வாரு. இந்த உணவை எனக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம், தண்ணீரை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றுக்கு ஆண்டவரை துதிப்பது, ஜெபிப்பது. இரவு படுக்க போகும்போது இந்த நல்ல நாளை கொடுத்தீங்க, நன்றி, என் கூட இருக்கிறீங்க, காக்கிற தெய்வம், தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, உங்களுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். நீ ஜெபம் பண்ணி தூங்குனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுடைய சரீரம் இளைப்பாறும், உங்களுடைய ஆவி தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருக்கும். நீங்க அதை உணர முடியும். நீங்க அந்த அனுபவத்துல வந்துட்டா தெரியும். எப்பொழுதும் ஜெபமணி வெளித்திருங்கன்னு இயேசு சொல்றான்னு என்ன அர்த்தம்? இருதயத்துல நம்ம இயேசுவோட தொடர்பில் இருக்கணும். பாக்குற ஒவ்வொருக்கும் நம்ம ஜெபிக்க செய்யணும். ஒரு காரியம் கேள்விப்பட்ட உடனே அதுக்காக ஜெபம் பண்ணணும். கூட வேலை பாக்குறவங்க, படிக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, நான் ஆண்டவரே என் ஃப்ரெண்டுக்காக ஜெபிக்கிற, அவங்களுக்கு இந்த பிரச்சனை மாத்தி கொடுத்துருங்க. சின்ன சின்ன ஜெபங்கள், இந்த ஜெபங்கள் பரலோகத்துல ரொம்ப மேன்மையாய் கருதப்படும். நம்ம வந்து அற்பமா நினைக்கிறோம்ல, ஏதோ பேசிட்டு இருக்கும் போது அப்படி போய்கிட்டு இருக்கும் போது சின்ன ஜெபம் பண்றேன்னு நினைக்கிறீங்களா? அந்த ஜெபம் நீங்க சின்சியரா செய்த கருத்தா அந்த ஜபத்தை செய்தீங்கன்னா அது பரலோகத்திலே தேவ சமூகத்திலே போகும். அந்த ஜபத்தை ஆண்டவர் கவனிச்சு ஆண்டவர் அற்புதம் செய்வார். இயேசு நம்முடைய ஒவ்வொரு ஜபத்தையும் கவனிக்கிறார். உங்க ஜப ரொம்ப முக்கியமானது. இரவும் பகலும் நீங்க அவரை நோக்கி கூப்பிடணும். இந்த நாட்கள்ல நம் தேசம் நம் மக்களுக்காக இரவும் பகலும் ஒரு மதுபான கடை பாக்குறீங்கவர்கள் ஆண்டவரே, இந்த மதுபானத்துக்கு அடிமைப்பட்ட ஜனம் ரட்சிக்கப்படணும், ஒரு சின்ன ஜபம் பண்ணுங்க. ஒரு கடை பந்த கடைக்காரங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரேன்னு ஒரு ஜபம் பண்ணுங்க. வாலிபர்கள் கூட்டம் ஆடி போறத பந்த வாலிபர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். நீங்க அவங்களுக்கு சிலுவை சுமந்தீங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துக்கு நீங்க ஜெபிக்க பழகிட்டீங்கன்னா இரவும் பகலும் நீங்க ஜெபிப்பீங்க. அதைத்தான் சொல்றாரு, தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்ப நீங்க கூப்பிடணும் சரியா. மூன்றாவது, யாருக்கு ஆண்டவர் சீக்கிரத்துல பதில் தருவாராம், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. ஆண்டவர் ரொம்ப நீடிய பொறுமையா இருக்கிறாராம். அப்போ நம்ம கிட்ட அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, பொறுமையா இருங்க தம்பி, மகளே பொறுமையா இரு, நீ ஜெபிக்கிறல்ல நான் பதில் தருவேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. அந்த காரியத்திற்கு எப்போ எப்படி எந்த சூழ்நிலையில பதில் கொடுக்கணும் அவருக்கு தான் தெரியும். அவர் பிந்த மாட்டார், ஒரு நாளும் பிந்த மாட்டார். நமக்கு கொஞ்சம் பொறுமை அவசியம். பாருங்க, எபிரேயர் 10:36 ஆண்டவருடைய வார்த்தை ஒரு காரியத்தை சொல்றது பாருங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. தேவன் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார்ல, உன் ஜபத்தை நான் கேட்பேன், உனக்கு பதில் தருவேன், பயப்படாதேன்னு. அந்த வாக்கு தத்தத்தினுடைய நிறைவேறுதலை பெற்றுக்கொள்ள பொறுமை நமக்கு வேண்டியதா இருக்கிறதா. பொறுமையோடு இருந்து அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமா, அது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. எப்போ எந்த நேரம் எப்படி பதில் கொடுக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். அவர் சரியான நேரத்தில் பதில் கொடுப்பார். அவருக்கு தெரியும் எந்த ஜெபத்துக்கு எப்போ எப்படி பதில் கொடுக்கணும்னு. சோர்ந்து கூடாது. அதனால்தான் ஆண்டு சொல்ற, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. சோர்ந்துட்டீங்களா ஆண்டு சொல்ல, என் மகளே சோர்ந்து போயிட்டியா, சோர்ந்து போகாத, ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு, கேட்டுக்கிட்டே இரு, விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இரு. எனக்கு தெரியும் உனக்கு எப்ப பதில் தரணும்னு சொல்லி அவர் செய்வார். ஆனா நீங்க விசுவாசத்தோட கூட சோர்ந்து போகாம எப்பொழுதும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும், பொறுமையா இருக்கணும். நம்ம ஜெபம் பண்ணி பொறுமையா காத்து, அதான் ரொம்ப கஷ்டம். பொறுமையா காத்திருக்கிற டைம் இருக்குது, ரொம்ப சேலஞ்சிங்கான டைம். நம்ம இவ்வளவு ஜெபிக்கிறோம், ஒன்னும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி மாற்றத்தை பார்க்க முடியல, அற்புதம் நடக்க மாட்டேங்குது, தடை மாற மாட்டேங்குது, இன்னும் எங்க குடும்பத்துல இந்த நன்மை நடக்க மாட்டேங்குது, ஊழியத்துல அற்புதம் நடக்க மாட்டேங்குது, என்ன செய்யறது அப்படின்லாம் நம்ம இவ்வளவு ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், கண்ணீர் வடிக்கிறோம் நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவர் வந்து ஏற்ற நேரத்தில் அற்புதம் செய்வார். நீங்க ஜெபிக்கிறத மாத்திரம் விட்டு விடாதங்க, சோர்ந்து போகாதங்க, எப்பவுமே ஜெபிச்சுக்கிட்டே இருங்க, பொறுமையா இருங்க. அவர் பதில் தருவார், அற்புதம் நடக்கும், விடுதலை தருவார். இந்த பொறுமையா காத்துருங்க, இந்த நாள்ல உங்களுக்கு அற்புதம் செய்யலாம். கடைசியா பாருங்களேன், யாருக்கு ஆண்டவர் நியாயம் செய்வாராம், அது பாத்தீங்களா, மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ. அங்க விசுவாசம் வார்த்தை சொல்றாரு, ஏன், விசுவாசத்தினாலதான் அற்புதம் நடக்கும். அப்ப நீ விசுவாசத்தோட ஜெபிக்கணும். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறார், என் ஜெபத்திற்கு பதில் தருவார், ஏற்ற வேளையில அவர் தருவார், ஆண்டவர் கட்டாயம் அற்புதம் செய்வார் என்ற விசுவாசத்தோட ஜெபிக்கணும். 10:21-22 ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளுவீங்க. விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. வேலைக்காக, படிப்புக்காக, வீட்டுக்காக, கடன் பிரச்சனை மாற, தேவைகளுக்காக, ஆத்மாக்களுக்காக, சபைக்காக, உங்களுடைய ஊழியத்துக்காக, தேசத்துக்காக, எழுப்புதலுக்காக, நல்ல ஆசீர்வாதம் உண்டாக, விசுவாசத்தோட ஜெபிங்க. அற்புதம் நடக்கும், மாற்றம் வரும். அப்படி விசுவாசத்தோட ஜெபிச்சீங்கன்னா ஆண்டவர் சார் சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். என்ன எவ்வளவு காலங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, சீக்கிரத்திலே. அதனால சொந்து போகாதங்க. ஆனா விசுவாசத்தோட ஜெபி, கடமைக்காக பேருக்கு ஜெபிக்கூடாது. விசுவாசத்தோட ஜெபித்தாதான் அற்புதம் நடக்கும். நீங்க ஜெபிக்கிற காரியத்தில் அற்புதம் நடக்கும், அவர் மாற்றத்தை உண்டாக்குவார் என்று விசுவாசத்தோட ஜெபிக்கணும். அந்த மக்களுக்கு தான் தேவன் வாக்கு கொடுக்கிறார், என் மகனே மகளே சீக்கிரத்திலே கர்த்தர் உனக்கு நியாயம் செய்வார், சீக்கிரத்திலே நீ அற்புதத்தை காண்பாய், சீக்கிரத்திலே விடுதலை காண்பாய், சீக்கிரத்திலே உனக்கு நியாயம் செய்வேன், சீக்கிரத்திலே நீ மாற்றத்தை காண்பாய், உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க அற்புதத்தை பார்க்க போறீங்க, சீக்கிரத்திலே மாற்றங்களும் அற்புதங்களும் உங்களுக்கு உண்டாவதை பார்க்க போறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? அந்த விசுவாசத்தோட ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எனக்கு தந்த வாக்கு தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். நான் இரவும் பகலும் ஜெபம் செய்வேன். நான் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவள், ஜெபத்தை விடமாட்டேன். பெற்றுக்கொள்ளும் அறைக்கு நான் ஜெபம் பண்ணுவேன், நான் விசுவாசிக்கிறேன் என்று நாம ஜெபிக்கலாம். ஆயிப்போம், ஜெபம் செய்வோம். தகப்பனே, அருமையான இந்த பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்கிறேன். இந்த புதிய மாதத்தின் நீர் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரத்திலே நியாயம் செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர், சீக்கிரத்தில் அற்புதத்தை காண செய்ய போகிறீர். இந்த மாதம் இந்த பிள்ளைகளுக்கு நீர் நியாயத்தை விளங்க பண்ணுகிற மாதம், அற்புதங்களை செய்கிற மாதம், விடுதலை கொடுக்கிற மாதம், வழிகளை உண்டாக்கி கொடுக்கிற மாதம். சீக்கிரத்தில் இந்த அற்புதத்தை உடைய பிள்ளைகள் காண போகிறார்கள். சுகம் உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது, வழிகள் திறக்கப்படுகிறது, நிந்தைகள் மாறுகிறது, உயர்வுகள் உண்டாகிறது, தடைகள் எல்லாம் நீங்குகிறது. உம்முடைய பிள்ளைகளுடைய பயங்கள் மாறி சந்தோஷமா மகிழ்ச்சியும் உண்டாகும்படி, கடன் பிரச்சனை மாற்றி செழிப்பை நன்மை கொடுக்கும்படி, சீக்கிரத்திலே நியாயம் செய்வேன் என்ற வார்த்தையின்படி சீக்கிரத்தில் அற்புதம் நடக்க போகிறதற்காய் சுதந்திரம். இவர்கள் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், உம்முடைய மகன், உம்முடைய மகள், இரவும் பகலும் ஜெபிக்க தங்கள் அர்ப்பணித்திருக்கிறவர்கள், பொறுமையோடு அவங்க காத்திருக்கிறாங்க. இவ்வளவு நாட்கள் ஜெபம் பண்ணி காத்திருக்கிறார்கள். அப்பா, விசுவாசிக்கிற இந்த பிள்ளைகள் என்னுடைய வார்த்தையின்படி இந்த அற்புதம் நடப்பதாக, இன்றையிலிருந்து அந்த அற்புதங்களை கண்டு மகிழும்படி செய்வீராக, சீக்கிரத்திலே கர்த்தர் நியாயம் செய்வார் என்ற வார்த்தையின்படி அந்த அற்புதங்களை, மாற்றங்களை, விடுதலைகளை, சுகத்தை கண்டு மகிழும்படிக்கு செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடத்தட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிங்க, சீக்கிரத்தில் அற்புதத்தை காண்பீங்க.
நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. பாடுங்க. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது.
முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். காரியத்தை செய்வேன் என்றவர் இன்றைக்கு ஒரு புது காரியத்தை செய்வார். கரங்களை தட்டி சத்தமா சந்தோஷமா ஆண்டவரை உயர்த்தி விசுவாசத்தோட
முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானதை